ஓம் சாந்தி. 24/6/2026 காலை முரளி, மாதேஸ்வரி, ரிவைஸ், 1957 மதுபன். இந்த கர்மக்ஷேத்திரம், அதாவது செயல் செய்யும் களத்தில் செயல் அனாதியானது. நீங்கள் செயலை விடக்கூடாது, ஆனால் கர்மயோகி ஆக வேண்டும். ஜெகதம்பா மம்மாவின் நினைவு நாளில் சொல்வதற்காக அவரால் சொல்லப்பட்ட இனிய மகாவாக்கியங்கள். ஓம் சாந்தி. இந்த சிருஷ்டி செயல் செய்வதற்கான இடமாகும். இங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறது. இதில் பரமாத்மாவிற்கும் பாகம் இருக்கிறது. எனினும் அவர் ஆத்மாக்களைப் போல பிறப்பு இறப்பில் வருவதில்லை. ஆத்மாக்களைப் போல அவரது கர்மத்தின் கணக்கு தலைகீழாவதில்லை. நான் ஆத்மாக்கள் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதனால் என்னை லிபரேட்டர், பந்தனத்திலிருந்து விடுவிக்கும், கதி சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று சொல்கிறார்கள். ஆத்மா மீது மாயையின் எந்த பந்தனம் ஏறியிருக்கிறதோ அதை இறக்கி தூய்மையாக்குகிறேன். ஆத்மாக்களை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து திரும்ப அழைத்துச் செல்வது எனது வேலை என்று சொல்கிறார். அதனால் இந்த சிருஷ்டியின் அனாதி நியமங்களையும் சட்டங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த மனித சிருஷ்டியின் வளர்ச்சி எந்த மாதிரி ஏற்படுகிறது என்பதை அறிய வேண்டும். பிறகு அந்த நேரமும் வருகிறது, அப்பொழுது அது குறைகிறது. அதற்காக பெருகினால் பெருகிக் கொண்டே போகும் என்பது கிடையாது, குறையவும் செய்கிறது. அதனால் இந்த உலகில் ஒவ்வொரு பொருளுக்கும் நியமம் இருக்கிறது. தனது உடலுக்கும் நியமம் இருக்கிறது. முதலில் பாலகன், பிறகு குழந்தை, பிறகு இளமை, பிறகு முதுமை. அப்படி முதுமையும் சீக்கிரம் ஏற்படுவதில்லை. முதுமை ஏற்பட ஏற்பட தள்ளாடும் நிலை ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் வளர்ந்து பிறகு முடிவு ஏற்பட வேண்டும். இதுவும் நியமமாகும். இதுபோல உலகின் தோற்றத்திற்கும் நியமம் இருக்கிறது. ஒரு வாழ்க்கைக்கும் நிலைகள் இருக்கின்றன, பிறவிகளுக்கும் நிலைகள் இருக்கின்றன. பிறகு எந்த தலைமுறைகள் நடந்து வருகின்றனவோ அவற்றிற்கும் நிலைகள் இருக்கின்றன. அதேபோல அனைத்து மதங்களுக்கும் நிலைகள் இருக்கின்றன. எது முதல் மதமோ அது எல்லாவற்றையும் விட அதிக சக்தியுடையது. பின்னால் மெதுமெதுவாக யார் வருவார்களோ அவர்களின் சக்தி குறைந்து கொண்டே போகிறது. மதங்களை பிரிப்பது, மதங்களை நடத்துவது என ஒவ்வொரு விஷயமும் நியமப்படி நடக்கிறது. இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கில் எனக்கும் இதில் பாகம் இருக்கிறது என்று தந்தையும் சொல்கிறார். நானும் ஒரு ஆத்மா, கடவுள் நான் ஒன்றும் வேறு பொருள் இல்லை, நானும் ஆத்மாவாகவே இருக்கிறேன். எனினும் எனது வேலை மிகப்பெரியது, மிக உயர்ந்தது. அதனால் என்னை கடவுள் என்று சொல்கிறார்கள். மனித ஆத்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நானும் இருக்கிறேன். அப்படி உங்கள் குழந்தை இருக்கிறது, அதுவும் மனிதரே, நீங்களும் மனிதரே, அதில் எந்த வேறுபாடும் இல்லைதானே? அப்படி நானும் ஆத்மாவே. ஆத்மாக்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. எனினும் செயலில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதனால் எனது செயல் எதுவோ அது எல்லாவற்றையும் விட வேறானது என்று சொல்கிறார். நான் ஏதோ எல்லைக்குட்பட்ட ஒரு மதத்தின் ஸ்தாபகர் இல்லை. நானோ உலகை படைப்பவர், அவர்கள் மதங்களை படைப்பவர்கள். அந்த ஆத்மாக்கள் எப்படி தமது வேலையை தமது நேரத்தில் செய்கின்றனவோ அப்படி நானும் எனது நேரத்தில் வருகின்றேன். எனது காரியம் மிகப்பெரியது, எனது செயல் மிக உயர்ந்தது, மேலும் முற்றிலும் தனிப்பட்டது. அதனால் எனது வேலை வித்தியாசமானது என்று சொல்கிறார். அவரை சர்வசக்திவான் என்றும் சொல்கிறார்கள். ஆத்மாக்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிப்பது மற்றும் புதிய உலகின் நாற்று நடுவது எல்லாவற்றையும் விட சக்திசாலியான வேலை. அதனால் அவரை ஆங்கிலத்தில் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அப்படி கிறிஸ்துவை கிறிஸ்துவத்தின் ஃபாதர் என்று சொல்வார்கள். அவரை ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்வதில்லை. சொர்க்கத்தை படைப்பவர் பரமாத்மா, சொர்க்கம் உலகமாக இருக்கிறது, சொர்க்கம் ஒன்றும் ஒரு மதம் இல்லை. அதனால் அவர் உலகத்தின் ஸ்தாபகராக இருக்கிறார். மேலும் அந்த உலகில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருக்கும், தத்துவங்கள் போன்ற அனைத்தும் மாறிவிடும். அதனால் அவரை ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, கடவுளை சத்தியமானவர் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சத்தியம் என்றால் என்ன பொருள், எதில் சத்தியம் இருக்கிறது? இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயம். யார் உண்மையை பேசுகிறாரோ அவரே கடவுள். கடவுள் என்பது வேறு எதுவும் இல்லை, உண்மையை பேச வேண்டும் அவ்வளவுதான் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை, கடவுளே வந்து அனைத்து விஷயங்களை பற்றிய உண்மையையும் சொல்கிறார். இதுவே கடவுள் சத்தியமானவர் என்பதின் பொருளாகும். கடவுள் சத்தியமானவர் என்றால் கடவுளே சத்தியத்தை சொல்கிறார், அதில்தான் உண்மை இருக்கிறது. அதனால்தான் அவரை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். ஞானக்கடல், ஆனந்தக்கடல், கடவுளே அறிவார் என்றெல்லாம் சொல்வதால் விசேஷமாக எதையோ அறியும் விஷயம் இருக்கிறது தானே. அப்போது அது என்ன விஷயம்? அதற்காக திருடியது யார் என்பதை கடவுளே அறிவார் என்பது இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். எனினும் அவருக்கு என்ன புகழ் இருக்கிறதோ அது தாழ்ந்திருக்கும் நமது உலகத்தை எப்படி உயர வைப்பது என்ற சக்கரத்தின் விஷயத்தை அவர் அறிந்திருப்பதை பொறுத்தது. அதனால் கடவுளே அறிவார் என்று சொல்கிறார்கள். அதனால் பரமாத்மாவின் புகழ் அதன் அடிப்படையில் வருகிறது. அது மனிதரிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அறிந்திருப்பது அனைத்தையும் விட வேறானது. மனிதர்கள் அறிந்திருப்பது எல்லைக்குட்பட்டது. மனிதர்களை எல்லைக்குட்பட்டவர்கள் என்றும் சொல்கிறார்கள். அவரை அனைத்துமானவர் என்று சொல்கிறார்கள். அவரை ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல் என்று சொல்கிறார்கள். அதாவது அவர் அனைத்தையும் அறிந்தவர். அதனால் யார் அனைத்தையும் அறிந்தவரோ அவரே சத்தியத்தை அறிய முடியும். விஷயங்களின் சரியான ஞானம் யாரிடம் இருக்குமோ அவர் அதை அனைவருக்கும் நிச்சயம் கொடுப்பார் தானே. ஒருவேளை தான் அறிந்திருந்து பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால் அதனால் நமக்கு என்ன லாபம்? அவர் அறியட்டும், அப்படி இல்லை. அவரது ஞானத்தால் நமக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் அப்போதுதான் நாம் அவரது தகுதியை பாடுவோம், அவருக்கு பின்னால் போவோம். எப்போது என்ன நடந்தாலும் ஏ பகவானே, இப்பொழுது இதை நீ செய், இரக்கம் காட்டு, கருணை காட்டு, எனது துன்பத்தை தூரமாக போக்கு என்று சொல்கிறார்கள். அதாவது நாம் அவரிடமிருந்து கேட்கிறோம் தானே, அவரோடு ஏதோ சம்பந்தம் இருக்கிறது தானே. அதனால் அவர் நம் மீது ஏதோ தயை செய்ததை போல அந்த முறையில் நினைவு செய்கிறோம். ஒருவேளை அவர் ஒருபோதும் செய்திருக்கவே இல்லை என்றால் நாம் ஏன் அவருக்கு தலை வணங்குகிறோம்? அவருக்காக ஏன் தலையை முட்டிக் கொள்கிறோம்? சிக்கலான நேரத்தில் ஒருவர் உதவி செய்தால், இவர் பெரிய சிக்கலான நேரத்தில் எனக்கு உதவி செய்தார், நேரப்படி என்னை காப்பாற்றினார் என உள்ளத்தில் தோன்றுகிறது. அதனால் அவரிடம் உள்ளத்தில் அன்பு இருக்கிறது. அப்படி அவர் நமக்கு குறித்த நேரத்தில் உதவி செய்தார் என பரமாத்மாவிடமும் அப்படியே அன்பு வருகிறது. எனினும் எப்பொழுது ஒரு மனிதருக்கு நல்லது நடக்குமோ அப்போது இதை பகவான் செய்தார், பகவான் இப்படியே செய்கிறார் என்பதும் இல்லை. ஆனால் அவருடையது பெரிய வேலை, உலக வேலை, உலக சம்பந்தத்தின் விஷயமாகும். மற்றபடி ஒருவருக்கு சிறிதளவு பைசா கிடைத்தால் அதை பகவான் கொடுத்தார் என்பது இல்லை. அப்படி நாமும் நல்ல செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு பலன் கிடைக்கிறது. நல்ல தீய செயல்களின் கணக்கு வழக்கு நடக்கிறது, அதையும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எனினும் பரமாத்மா வந்து என்ன செயல் கற்பிக்கின்றாரோ அதற்கு என்ன பலன் கிடைக்குமோ அது வேறானது. சிறிது கால சுகம் புத்தியின் ஆதாரத்திலும் கிடைக்கிறது. என்றாலும் அவர் என்ன ஞானத்தை கொடுக்கிறாரோ அதிலிருந்து நாம் சதா சுகத்தை பெறுகிறோம். அதனால் பரமாத்மாவின் வேலை வேறாக இருக்கிறது தானே. அதனால் நானே வந்து கர்மத்திற்கு எது சரியான ஞானமோ அதை கற்பிக்கின்றேன் என்று சொல்கிறார். அது உயர்ந்த கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் கர்மத்தையோ வீடு வாசலையோ விட வேண்டிய விஷயமில்லை. உங்கள் செயல்களை எப்படி தூய்மையாக மாற்றுவது என்ற ஞானத்தை மட்டும் சொல்கிறேன். அதனால் செயலை பவித்திரமாக செய்ய வேண்டும். எந்த செயலையும் விட்டுவிடக்கூடாது. செயல் அனாதியானது. இந்த செயல் செய்யும் இடமும் அனாதியானது. மனிதர்கள் இருந்தால் செயலும் இருக்கும். எனினும் அந்த செயலை நீங்கள் எப்படி உயர்ந்ததாக மாற்றுவது என்பதை நான் வந்து கற்பிக்கிறேன். அதனால் உங்கள் கர்ம கணக்கு அகர்மமாக இருக்கிறது. அகர்மத்தின் அர்த்தம் என்னவென்றால் எதுவும் கெட்ட கணக்கு ஆகுவதில்லை. நான் இந்த சிறிய சங்கமிகத்தில் உங்கள் நாட்டிற்கு, இந்த மனித உலகிற்கு உங்களுக்காகவே வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதனால் குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் என்னை பற்றி சிறிது சிந்தனை செய்யுங்கள். தந்தையின் குழந்தை ஆகியிருப்பதால் குறைந்தது இவ்வளவு நேரமாவது சுத்தமாக இருங்கள். பிறகு உங்களுக்கு அப்படிப்பட்ட பலன் உருவாகும். அதனால் நீங்கள் அந்த உலகில் உழைக்க வேண்டியிருக்காது. இப்போது சிறிது முயற்சி செய்யும் விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எப்படியாவது உயிரை கொடுத்தாவது தூய்மையாக இருப்பதற்கு வாக்குறுதி கொடுங்கள். தான் உறுதியோடு இருங்கள். உங்கள் தாரணையில் இருப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இவ்வளவு குறைந்த நேரத்திற்கு இந்த முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறார். நான் உங்களுக்கு வேறு எந்த சிரமத்தையும் கொடுக்கவில்லை. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அதோடு ஒப்பிடுகையில் இது ஒன்றும் முயற்சியே இல்லை. நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு மட்டும் இருக்காதீர்கள். உலகம் என்ன சொல்லும், அவர் என்ன சொல்வார்? அட, உலகம் என்ன சொல்லும், அதை விடுங்கள். இப்போது இந்த உலகமே போகப் போகிறது. இப்பொழுது மரணம் முன்னால் நிற்கிறது. நீங்கள் இப்படி நீள அகலமாக எதையாவது உருவாக்கி அமர்ந்திருக்கிறீர்களோ அவற்றில் அனைத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வீணாவதை தடுக்க வேண்டும் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். இந்த உடல் நிர்வாகத்திற்காக எவ்வளவு தேவையோ அவ்வளவு நன்றாக செய்யுங்கள். உங்கள் படைப்போடு உங்களுக்கு எவ்வளவு கணக்கு வழக்கோ அவ்வளவு செய்யுங்கள். நான் எங்கே பராமரிப்பேன்? இதை நீங்களே பராமரிக்க வேண்டும். எது அவசியமோ அதை நீங்கள் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன். என்றாலும் இப்பொழுது எதை நீங்கள் எக்ஸ்ட்ரா படைக்கிறீர்களோ அதை தடை செய்கிறேன். ஏனென்றால் இப்போது அவை விழவே வேண்டும். அதனால் உங்கள் நேரத்தை ஏன் வீணாக இழக்க வேண்டும்? இந்த வேண்டாத விஷயங்களின் பிரச்சனையால் தான் நீங்கள் துன்பமடைந்தீர்கள். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தும் உட்கார்ந்து கொண்டு அநேக சாக்கு போக்கு சொல்வது எங்குள்ள வழிமுறை? பாருங்கள், இப்பொழுது எனக்கு நேராக விரலை கொடுக்கவில்லை என்றால், கை கொடுக்கவில்லை என்றால், பிறகு நான் அப்படி மூக்கை பிடித்து அழைத்துச் செல்வேன் என்று தந்தையும் சொல்கிறார். மூக்கை பிடித்தால் பிறகு மூச்சு முட்டும், பிறகு துன்பம் ஏற்படும், தண்டனை பெற நேரிடும். அதனால் இப்போது கையோடு கை கொடுத்து நேராக போகும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஒருவேளை நேராக போகவில்லை என்றால் பிறகு என் கையில் உங்கள் மூக்கு வரும். பிறகு பாருங்கள், அந்த நேரம் எதுவும் நடக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதனால் குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் என்னுடையவர்களாகி என்னிடம் வந்து எனது விஷயங்களை கேட்டு பிறகும் எதையும் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் என்று தந்தை சொல்கிறார். அதனால் எந்த அற்பர்களுக்கு தெரியாதோ அவர்களின் விஷயமே வேறு. மற்றபடி யாருக்கு தெரியுமோ, யார் அமர்ந்து கேட்டு பிறகு இந்த விஷயங்களில் தவறு செய்வார்களோ அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எப்படி 10 மடங்கு லாபமோ அப்படி 10 மடங்கு நஷ்டம் ஏற்படும். அப்போது தனது நஷ்டத்தை பாதிப்பை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நன்றாக தனது புத்தியை சிறிதளவாவது திறவுங்கள். இப்பொழுது தந்தையிடம் புத்தியோகத்தை வைத்தால் சக்தி கிடைக்கும். அதனால் இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். இப்பொழுது என்ன நேரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அறிந்து கொள்ளுங்கள். சிறிது கண்களை திறவுங்கள், புத்தியை திறவுங்கள். மேலும் நேரத்தின் முழு லாபத்தையும் பெறுங்கள். உங்கள் பாக்கியத்தை முழுமையாக எழுப்புங்கள். எப்படி சகவாசமோ அப்படி வண்ணம் படியும். அதனால் யாரிடம் இப்பொழுது இந்த தாரணை முழுமையடையவில்லையோ அவருக்கு மாயையின் சகவாசம் அதாவது வண்ணம் படியும். அதனால்தான் கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள், கெட்டதை பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள். சில அப்படிப்பட்ட பேய்கள் இருக்கின்றன. அவை இங்கேயும் பலரை விடுவதே இல்லை. பிறகு ஒருவர் பிறரின் கெட்ட சகவாசத்திற்கு வருகிறார். அப்படிப்பட்ட கெட்ட சகவாசத்திலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்கிறார். கெட்ட சகவாசம் வெளியில் இருக்கிறது, இங்கே இல்லை என நினைக்காதீர்கள். அவ்வாறு இல்லை, இங்கும் அது அலைந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய ராஜ்யம் இல்லையா? அதனால் நன்றாக கவசம் அணிந்திருங்கள் என்று தந்தை சொல்கிறார். கவசம் இருந்தால் அவரை குண்டு துளைக்காது. யோகமே கவசமாகும், ஞானம் என்பது வாள். இந்த எல்லா ஆயுதங்களையும் தன்னிடம் நன்றாக கவனமாக வைத்திருங்கள். யார் செய்வாரோ அவர் பெறுவார் என்று சொல்லவும் செய்கிறார்கள். இது எதிர்காலத்தின் பலனை பெறும் விஷயம். இங்கே பலனை அனுபவிக்க வேண்டியதில்லை. இங்கே யாரும் குருவாகி அமர வேண்டாம். இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதனால் இவை அனைத்தும் புரிய வைக்கப்படுகின்றன. அதனால் இந்த அனைத்து விஷயங்களையும் கவனத்தில் வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இங்கே செலவு செய்யும் எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இப்பொழுது இந்த அனைத்து செலவையும் பிறரது நன்மைக்காக செய்ய வேண்டும். ஒவ்வொரு பைசாவையும் இந்த காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். நல்லது. அப்படி பாப் தாதா மற்றும் மம்மாவின் இனிமேலும் இனிமையான மிக நல்ல கவனமாக இருக்கும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். நல்லது. கேள்வி: மம்மா, நாங்கள் போக வர யோகத்தில் நல்ல நிலையில் எப்படி நிலையாக இருப்பது? பதில்: உண்மையில் உங்கள் இந்த வாழ்க்கை நேச்சுரல் யோகத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் யோகம் என்றால் நம்பிக்கை. அதனால் ஒவ்வொரு மூச்சிலும் நம்பிக்கையை உறுதியாக வைத்து பிராக்டிக்கல் சொரூபமாக மாற வேண்டும். நம்பிக்கையின் வடிவமாகி ஐம்புலன்களை வேலை வாங்குங்கள். இந்த உடல் உறுப்புகள் என்ன காரியத்தை வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கட்டும். எனினும் தான் அதே சுகஸ்வரூப மனோநிலையில் அன்பில் மூழ்கியிருக்க வேண்டும். உங்கள் முகம் எப்போதும் சுகஸ்வரூபமாக ரமணீகரமாக தெரிய வேண்டும். எந்தவித அசுத்தமான கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய ஆனந்தத்தில் மனம் மூழ்கிய நிலையில் இருக்க வேண்டும். அப்போது எந்த அசுத்த எண்ணமோ கெட்ட எண்ணமோ தோன்றாது. தூய்மையான நிலத்தில் என்ன எண்ணம் தோன்றினாலும் அது உலகின் நன்மைக்காகவும் தனது நன்மைக்காகவும் இருக்கும். இது மிக இனிய அழகிய மனநிலையாகும். இது குறித்த நேரத்தில் உதவி செய்யும். இப்படி ஈஸ்வரிய அலௌகிக்க இனிய தூய வாழ்வை உருவாக்க இப்போதே கோல்டன் சான்ஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க சிறிது முயற்சி செய்யுங்கள். எப்பொழுது நாம் யோகத்தில் அமர்வோமோ அப்போது மனதில் மந்திரம், பூஜை, ஜபம் போன்ற எதையும் செய்வதில்லை. அப்படி பக்தி மார்க்கத்தில் ஒரு சிலர் மனதிற்குள்ளேயே பிரார்த்தனை செய்கிறார்கள், மாலையை ஜெபிக்கிறார்கள், மூர்த்தியை முன்னால் வைத்து மலர் தூவுகிறார்கள். அவை எல்லாவற்றையும் மனதிற்குள்ளேயே செய்கிறார்கள். இதை மன பூஜை என்று சொல்கிறார்கள். எனினும் நமது யோகத்தில் நாம் நமது சுயஸ்வரூபத்தில் மட்டும் நிலையாக இருந்து சுகஸ்வரூபமாகிறோம். தனது மனம் உட்பட அனைத்து ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒருமுகமாகி ஈஸ்வரிய சுகஸ்வரூபம் ஆகிறோம். இதற்காக யோகத்தின் நேரம் தனக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒரே நேரத்தில் அமர்ந்து பயிற்சி செய்கிறோம். அதற்கு உலக விஷயங்களில் இருந்து தொடர்பை முறித்து அவ்யக்த சம்பந்தத்தில் தொடர்பை இணைத்து வைக்க வேண்டும். அப்பொழுது நினைவு எளிதாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: பாப் தாதாவின் துணையால் மாயாவை தொலைவிலேயே மயக்கமுறச் செய்யும் மாயையை வென்றவர் உலகை வென்றவர் ஆகுக. தந்தைக்கு எப்படி அன்பானவர்கள் ஆகினீர்களோ அப்படி தந்தையை துணைவராக்குங்கள். அப்பொழுது மாயை தொலைவிலேயே மயக்கமடைந்துவிடும். உன்னோடு சாப்பிடுவேன், உன்னோடு அமர்வேன், உன்னோடு உயிரை மகிழ்விப்பேன் என என்னென்ன வாக்குறுதியை ஆரம்பத்தில் கொடுத்தீர்களோ அந்த வாக்குப்படி முழு நாளின் நடவடிக்கைகளில் ஒவ்வொரு காரியத்தையும் தந்தையோடு செய்யுங்கள். அப்போது மாயா தொந்தரவு செய்ய முடியாது, அதற்கு அழிவு ஏற்படும். அதனால் துணைவரை சதா உடனே வைத்திருங்கள். துணையின் சக்தியால் அல்லது சந்திப்பில் மூழ்கியிருப்பதால் மாயையை வென்று உலகை வெற்றி பெறுவீர்கள். ஸ்லோகன்: உங்கள் உயர்ந்த உணர்வால் குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றுங்கள். அவ்யக்த சைகை: அவ்யக்த சைகை, சதா மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் இயல்பை சரளமாக்குங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அவ்யக்த ஸ்திதி என்ற கண்ணாடியை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க எளிமை, உயர்வு, சகிப்புத்தன்மை போன்ற மூன்று விஷயங்களில் கவனம் கொடுங்கள். ஒருவேளை மூன்றில் ஒரு விஷயத்திலாவது குறையிருந்தால் கண்ணாடியிலும் குறையின் கரை தெரியும். அதனால் என்ன காரியம் செய்தாலும் அதில் சாதாரணம் தெரியக்கூடாது. சாதாரணத்தை உயர்வாக மாற்றம் செய்யுங்கள். ஒவ்வொரு செயலிலும் சகிப்புத்தன்மையையும் சொல்லில் எளிமையையும் தாரணை செய்யுங்கள். அப்போது சேவையில் வெற்றி தெரியும். ஓம் சாந்தி.